ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த முதல் படியே நேர்மையுள்ள இருதயம் என்பதை நாம் கேட்டோம். இந்த முழு உலகமும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக எதையோ வழிகளை இந்த உலகம் கண்டுபிடித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடையலாம் என்று சொல்லி இந்த உலகம் விரும்புகிறது. ஆனால் அதெல்லாம் வழி இல்லவே இல்லை. அதெல்லாம் தற்காலிகமாகவும் அது நிரந்தரமற்றது மாதிரி தான் இருக்கிறது தவிர அது அவங்களுக்கு சஞ்சலமும் சலிப்புமாகவும் தான் மாறுகிறது அல்லாமல். ஆனால் தேவன் மனுகுலத்துக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டிய வழி இயேசு என்ற அந்த ஒரு நபர் மூலியமாக தான், அது சிலுவையின் மூலமாக தான், வேறு வழி இல்லவே இல்லை. ஆனால் சத்துருவாகிய சாத்தான் மனுகுலத்தை வஞ்சித்து ஏமாற்றி சந்தோஷமாக இருப்பதற்கு நல்ல வேலை கிடைத்து விட்டாலோ, அல்லது பணத்தை சம்பாதித்து விட்டாலோ, நல்ல வாகனத்தை வாங்கிவிட்டாலோ, நல்ல வீடை கட்டிவிட்டாலோ, நல்ல ஆகாரத்தை உண்பதினாலேயோ, ஏதோ காரியங்களை மனசுக்கெல்லாம் எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் செய்துவிட்டால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடையலாம் என்று சொல்லி பிசாசானவன் வஞ்சித்து விட்டான். நம்முடைய மாம்சமும் அப்படிதான், இச்சிக்கக்கூடிய பொல்லாத ஒரு மாம்சம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குறுக்கு வழியிலே அடைவதற்கு அது முயற்சிக்கிறது. ஆனால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலே ஒரே வழி இயேசு என்று சம்பாதித்து வந்த சிலுவையின் வழியே அல்லாமல் வேறு வழி இல்லவே இல்லை. ஆனால் இந்த மாம்சத்துக்கு அது ஒருபோதும் பிடிப்பதே இல்லை. சிலுவையின் வழியாய் போய் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எப்படி பெற்றுக்கொள்வது என்பது அந்த மாம்சத்துக்கு பிடிப்பதே இல்லை. ஏனென்றால் அது பாடை அனுபவிப்பதற்கு, கரையம் செலுத்துவதற்கு, தன்னை விட்டு கொடுப்பதற்கு அதுக்கு மனம் இல்லை. அதனால்தான் இந்த பூமியிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழியே அது சிலுவையின் வழிதான். அதுதான், அதை தவிர இந்த உலகத்தில் வேறு வழி இல்லவே இல்லை. அந்த வழியாய் தான் நம்முடைய குருநாதராகிய ஆண்டவர் அந்த வழியாய் சென்று இப்பொழுது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சம்பாதித்து உலகத்துக்கு வைத்து விட்டார். சம்பாதித்து வைத்துவிட்டு, இதோ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் வைத்துவிட்டேன், இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் சென்ற அதே வழிதான், அதே வழியாய் இந்த பூமியிலே நீங்களும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நமக்கு உரிமையை பாராட்டி அந்த விலையேற்பட்ட சொத்தை, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த பூமியிலே அவர் வைத்து விட்டார். வேறு வழி இல்லவே இல்லை. ஆகையினால் நான் காலையிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு சுத்த மனசாட்சி இல்லாமல், நேர்மையுள்ள இருதயம் இல்லாமல் நாம் ஒருபோது கூட இயேசுவிடத்தில் போக முடியாது, இயேசுவின் இரத்தத்தை புரோகப்படுத்த முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் என்னுடைய எனக்கு சுத்த மனசாட்சி கிடைக்கும். சுத்த மனசாட்சி இல்லாமல் நான் ஒருபோது கூட தேவனிடத்தில் தைரியமாய் செல்ல முடியாது. தேவனிடத்தில் செல்வதற்கு இயேசுவின் ரத்தம்தான் முதலாவது எனக்கு வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை நான் புரியப்படுத்துவதற்கு நேர்மையுள்ள மனசாட்சி எனக்கு வேண்டும். ஆயினால் நான் நேர்மையுள்ள இருதயத்தோடு வரும்போது மாத்திரம்தான் இயேசுவின் ரத்தத்தை நான் புரியப்படுத்தி இயேசுவே எனக்கு ஒரு சுத்த மனசாட்சி எனக்கு தாரும், சுத்த சிந்தையை தாரும், சுத்த இருதயத்தை தாரும் என்று சொல்லி அதை நான் பெற்றுக்கொண்டு நான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் எடுத்துக்கொள்ள முடியும். வேறு வழி இல்லவே இல்லை. ஏனென்றால் நான் வாழ்கிற இந்த உலகமானது மிக பரபரப்பான உலகம், மிகவும் மேடு பள்ளமும் கஷ்டமும், அதாவது சஞ்சலமற்ற பாதுகாப்பற்ற இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தின் மத்தியிலே தேவனுடைய ஜனங்களாகிய நாம் மட்டும் சந்தோஷம் நிறைந்தவர்களாய், சமாதானம் உடையவர்களாய், பாதுகாப்பு உடையவர்களாய் ஒரு வாழ்க்கை வாழும்படி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமியிலே அனுப்பினார். ஆதி நாட்களில், மோசேயுடைய நாட்களில் எத்தனையோ ஜனங்கள் இந்த முழு உலகத்தில் வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் அந்த எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு அவர் வரும் வழியிலே அவருடைய ஒரு சில ஜனங்கள் அங்கே கலகத்தை உண்டு பண்ணும்பொழுது மோசே அங்கே தகைத்து போய் நிற்பார். ஆண்டவரே என்ன ஆண்டவரே செய்கிறதுன்னு சொல்லி அவர் தகைத்து போவார். ஆண்டவர் சொல்லுவாங்க, நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர்களை உங்களை வழி நடத்தி செல்வார்னு சொல்வார். அதற்கு மோசே சொல்வார், இல்லை இல்லை, நாங்கள் அதெல்லாம் போக மாட்டோம், நாங்கள் அதெல்லாம் போக மாட்டோம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யாத பட்சத்தில், உங்களுடைய கிருபையை கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம் ஆண்டவரே. ஏன்னால் இந்த உலகமானது எப்படிப்பட்ட உலகம் என்பது எனக்கு தெரியும் என்றால், நான் ஏற்கனவே நான் அடிபட்டிருக்கிறேன், 40 வருஷ காலங்கள் நான் உலகத்தில் அடிபட்டிருக்கிறேன். இந்த உலகம் எவ்வளவு பாதுகாப்பானது, இந்த உலகம் எவ்வளவு சஞ்சலமும் சலிப்பும் நிறைந்த உலகம், நான் வாழ்வது என்ன செய்வது என்று சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு ஆண்டவர் சொல்வார், அதாவது யாத்ராகம புஸ்தகம் 33 அதிகாரம் 13 33 நாம் வாசிக்கிறோம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். ஆண்டவரே, உம்முடைய ஜனம் உம்முடைய பாதுகாப்பு இல்லாமல் உம்முடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த உலகத்தை நாங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆண்டவரே, பணம் இருப்பதினாலோ, எங்களுக்கு ஏராளமான வெள்ளியும் பொண்ணும் இருப்பதினாலோ, எங்களுக்கு ஆடு மாடு இருப்பதினாலோ, நாங்கள் பலசாலியாக இருப்பதும் யுத்தமாகவோ இருப்பதினாலோ நாங்கள் இந்த உலகத்து வாழ்க்கையை கடந்து செல்ல முடியாது. இப்போது நாங்கள் கடந்து செல்ல வேண்டுவதற்கு உம்முடைய உதவியும் ஒத்தாசையும் வேண்டும். அதற்கு ஆண்டவர் சொல்வார், அதற்கு அவர், என் சமூகம் உமக்கும்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாதல் தருவேன். இந்த வார்த்தை எத்தனையோ வருஷங்களாக கேட்டுக்கொண்டே தான் நம்ம இருக்கிறோம். நிறைய 25 வருடங்கள் 30 வருடங்களாக இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் நமக்கு வேண்டியது என்னவென்றால், நமக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும். தேவனிடத்தில் வருகிற கிருபையும் வேண்டும். இந்த நாட்களில் இளைப்பாறுதலும் கிருபையும் வேண்டும். மனுஷனுக்கு புத்தி, யுத்தி, பணம், அறிவு, படிப்பு, அனுபவம் என்ன இருந்தாலும் தேவன் தமக்கு நம்முடைய இருதயத்தில் இளைப்பாறுதலை கொடுக்கலன்னா, இளைப்பாறுதல் கொடுக்கலன்னா அவனுடைய வாழ்க்கையை வெறுத்துடும். சில மனுஷர்கள் பணக்காரரை நான் பார்த்துருக்கிறேன். எக்கச்சக்க சொத்து, ஏராளமான பிள்ளைகள், பேங்க்ல எக்கச்சக்க பணம், ஏராளமான எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்கு, ஏராளமான பணம், எக்கச்சக்க பணங்கள், வெள்ளி தங்கம் இருக்கிறது. திடீரென்று அவர் என்ன என்றால், அவர் விஷம் குடித்து விட்டார், தற்கொலை செய்துவிட்டு மறித்து விட்டார் என்று செய்வார். ஏன்? அவன் வைத்திருக்கிற பணம் அவனுக்கு சந்தோஷம் இல்லை, அவன் வைத்திருக்கிற அந்த சொத்தோ ஆஸ்தியோ எதுவுமே அவனுக்கு சந்தோஷத்தையும் சமாதானம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அவனுடைய குற்ற உணர்வானது, பாவ உணர்வு அவனுடைய இருதயத்திலே அவனை வாழ வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி இயேசுதான் என்பதை இந்த உலகம் அறியவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த பூமியில் என்ன இருந்தாலும் அந்த இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை, தேவனுடைய கிருபை சூழ்ந்திருக்கிற வாழ்க்கை. பெருமையும் அகங்காரம் கொண்டவர்களுக்கு அவர் ஒருபோதும் கிருபையை கொடுக்கவே மாட்டார். தான் செய்த தவறை நான் செய்து சரிதான் என்று சொல்லி தன்னை நியாயப்படுத்துகிறவர்களுக்கு தம்முடைய கிருபையை அவர் கொடுக்கவே மாட்டார். ஐயோ, நான் பேசிவிட்டேனே, என் மனைவிடத்திலே நான் பேசின வார்த்தை அவளுடைய இருதயத்தை ஓ குற்றப்படுத்தியிருக்குமா என்று சொல்லி தன்னை கொஞ்சம் பேசின அந்த வார்த்தைகளை மறுபடியும் தன்னுடைய நினைவுக்கு மனதுக்கு சிந்தைக்கு கொண்டு வந்து, ஐயோ நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் திருத்திக்கிறவர்களுக்கு தம்முடைய கிருபையை கொடுப்பார். இல்லை, அவள் சொன்னதுனால தான் நான் சொன்னேன், அவள் செஞ்சதுனால தான் நான் இதை சொன்னேன் சொல்லி தன்னை சமாளிச்சுக்கிறதுக்கும் தன்னை சாக்கு போக்க சொல்லி தான் செஞ்ச தப்ப அதை சரிதான் சொல்வதற்கு தேவன் தம்முடைய கிருபையை நிறுத்தி விடுவார். அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்துட்டே இருந்தார், நிறுத்தி விட்டார். ஏனென்றால் அவர்கள் தங்களை நியாயப்படுத்துகிறார்கள். நாம் கேட்டோம் காலையில், ஏதேமில் இருந்த பரதேசியை விட்டு விரட்டப்பட்ட ஒரு மனுஷன், பரதேசிக்குள்ளே சென்ற ஒரு மனுஷன், அருமையான பரதேசியை விட்டு விரட்டப்பட்டு விட்டான் இந்த ஆதாம். என்ன தவறு செய்தான்? பழியை தன் மனைவிடத்தில் போட்டான், அவ்வளவுதான். தேவனிடத்தில் போட்டான், அவ்வளவுதான். பரதேசி விட்டு விரட்டப்பட்டு விட்டான், சமாதானத்தை இழந்து விட்டான். அங்கே காலம்பூராவும் கொலையும் வெறியும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருந்தார் ஒரு மனுஷன், பரதேசிக்குள்ளே நுழைந்து விட்டான். எப்படி நடந்தது? ஆச்சரியமான ஒரு காரியம். நான் செய்த தப்புக்கேற்ற போல தண்டனையை அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். வேற எதையும் எதிர்பார்க்கல தேவன். சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்குள் நுழைந்து விட்டான், அவன் நுழைந்து விட்டான். வேறு எதுவும் தடையே இல்லை. இந்த சுயம் மாம்சம்தான் அந்த பரதேசிக்குள் நுழையக்கூடாதபடிக்கு தடை செய்கிற கொள்ளாத மாம்சம் கொண்டவர்கள் தான். ஆகையினால் பூமி நாட்கள் எல்லாம் ஆண்டவரே, நான் நிற்கதியும் நிர்பந்தமான மாம்சத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் சொல்ல, சிலுவில் அரைந்து விடு, இந்த பொல்லாத மாம்சத்தை சிலுவில் அரைந்து விடு. தன்னை நியாயப்படுத்துகிற, நான் செய்தது சரிதான் என்று சொல்லி வாதிடுகிற இந்த பொல்லாத மாம்சத்தை சிலுவில் அரைந்து விடு. எது வரைக்கும்? எது வரைக்கும்? இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும். இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும், நான் கல்லறைக்கு போகிற நாள் வரைக்கும் இந்த பொல்லாத மாம்சத்தை நான் ஒவ்வொரு நாளும் சிலுவில் அரைந்து நான் ஒருபோதும் என்னை நியாயப்படுத்த மாட்டேன். ஒருபோதும் என் வாயை திறந்து மரியாதையை குறைவாகும், மற்றவர்களை அற்பமாகும். இன்றைக்கி இந்த முழு உலகமும் இன்றைக்கி மற்றவர்களை அற்பமாகவும் கேவலமாகவும் கிண்டலாகவும் மதிப்பு குறைவாகவும் பேசுகிற உலகத்தால் நிரம்பியிருக்கிறோம், பொல்லாத உலகத்தால் நிரம்பியிருக்கிறோம். இந்த மாதிரியான உலகத்தின்பத்தில் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம் சந்தோஷத்தின் சமாதானத்தையும் பார்த்து கொள்வதற்கு, தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம், தன்னை நிதானித்து அறிந்து, ஆண்டவரே நான் இப்படி பேசிட்டேன், ஏன்னா நாம் ஒன்று சபிக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சபிக்கப்பட்ட மாம்சத்திலே நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கிறபடினாலே நாம் கரைப்படுகிறோம். அநேக விஷயத்திலே நாம் கரைப்பட்டு விடுகிறோம். கொடுக்கல் வாங்கல் பேசுகிற விஷயத்திலே கரைப்பட்டு விடுகிறோம். அப்பொழுது உடனே என்ன செய்வது? ஓ, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, சில பணத்தை வாங்கிட்டேன், ஐயோ நாளைக்கு தரேன்னு வாங்கிடுறேன், ஆனால் வாரக்கணக்கில் ஆகிடுது, என்ன செய்யறது? அப்படி இருந்துடுறதா? இல்லை இல்லை, நான் நேற்று தரேன் நாளைக்கு தரேன்னு வாங்கினேன், அர்ஜெண்ட்டுக்கு வாங்கினேன், ஆனால் அப்படியே நாள் வாரக்கணக்கு மாதக்கணக்கு அப்படியே போயிடுச்சுன்னா தெய்வ சித்தமா? அது தெய்வ சித்தம் இல்லை. உடனே என்னை தாழ்த்தி ஆண்டவனை என்ன செய்யணும்? அந்த மனசாட்சியில் கொஞ்சம் கூர்மை இருக்குதா? மனசாட்சி மழுங்கிடுச்சா? இல்லை ஆண்டவரே, பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் என் மனசாட்சி எப்பொழுதும் கூர்மையாகவே நான் இருக்க பாதுகாத்துக்கொள்ள வருகிறேன். இந்த பூமியில் எது இழந்தாலும் சரி ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுப்பார், தம்முடைய இளைப்பாறுதலை கொடுப்பார். இந்த இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழும்படி தேவன் இந்த பூமியில் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிதான் அந்த மோசைக்கு அவர் சொல்வார், என் சமூகமாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் கிருபை உன்னை வழி நடத்தும். ஆனால் அதை பொல்லாத உலகத்தின் மத்தியில் நம் கிளைப்பாருள்ள வாழ்க்கையை இயேசுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற பிரியமானவர்களே, வரப்போகிற நாட்கள் நமக்கு மிகவும் கொடூரமானதாகவும் மிக மோசமானதும் ஏற்றம் இறக்கமுடையதாகவும் வித்தியாசமான நாட்களாக இருக்கும். ஆனால் தேவன் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை நம்ம கொடுத்துருப்பாரானா, எல்லாவற்றையும் மேற்கொள்ள எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். தேவனுடைய ஒத்தாசை மொத்தம் நமக்கு இருக்குமானா, இந்த பூமியில் எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் கடந்து போவதற்கு நமக்கு ஈஸி. ஆனால் பிசாசு சொல்வான், ஏதோ இந்த பிரச்சனை இந்த சூழ்நிலை நீ எப்படி கடந்து செல்ல முடியும்னு பிசாசு சொல்வான். இல்லை இல்லை, இந்த பூமியிலே நம்முடைய குருநாதர் இயேசு கிறிஸ்து எல்லா பிரச்சனையும் கடந்து சென்றார் அவர். ஆனால் ஒருபோது கூட அவர் கவலைப்பட்டு பயந்து எல்லாம் அவர் இல்லை. அதாவது அவர் துக்கப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார், ஆனால் அதெல்லாம் ஏன்னா அது எனக்காகவும் நம்ம ஒவ்வொருக்காகவும் தான். ஆனால் அவருக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு இருந்துச்சுல, அது எப்பொழுதுமே சந்தோஷம் சமாதானம் இருந்ததாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவருக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு அவ்வளோ நெருக்கமாக இருந்தது. ஆனால் அவர் அந்தகார கேடு நிறைந்தவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்தினருமாக இருந்திருந்தார். ஆனால் இருதயத்திலோ அவர் பூரண இளைப்பாதருடையவராக இருந்தார். ஏன்னா பிதாவுடைய சித்தம் செய்கிறாருன்னு சொல்லி, பிதாவுடைய சித்தத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன், பிதாவுடைய சித்தத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி அவரோ இளைப்பாதருடையவராக இருந்தார். அதனால தான் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், இளைப்பாதில் மாத்திரம் வேணும்னா என்னிட்டு தான் வரணும். நீ பணத்தை சம்பாதிச்சுக்கலாம், நீ உலகத்தில் பிஸ்னஸ் பண்ணி உன் பேரும் போலியும் சம்பாதிச்சுக்கலாம், அழகான மனைவியோ அழகான வீடோ நல்ல வாகனம் வசதி எல்லாம் நீ சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இளைப்பாறுதல், மெய்யான இளைப்பாறுதல், நிறைவான சந்தோஷம் இதெல்லாம் வேணும்னா என்னிட்ட மாத்திரம்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை, என்னிட்ட மாத்திரம்தான் இருக்குது. அதனால் இந்த பூமி நாட்கள் எல்லாம் நம் இருதயத்திலே சுத்தமுடையவர்களா, இருதயத்திலே அந்த அசுசை எல்லாத்தையும் கழுவி கொண்டு நேர்மையான இருதயத்தோடு வரும்போது ஆண்டவர் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வருள்வார் பெறுவார். பிரியமானவளே, இந்த உலகமானது கொந்தளிக்கிற கடல் போல தான் இந்த உலகம். உதாரணமாக நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 8 நாம் வாசிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 8:23 அவர் படவில ஏறின போது அவருடைய சிஷ்யர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைவுகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோமே என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார்ன்றது போல இந்த படகிலே அவரோடு கூட தான் இருந்தார் தான். ஆனால் விசுவாசம் இல்லை என்றால் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இந்த கடைசி காலத்தில் நமக்கு வேண்டிய நடக்கா விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நாம் ஒருபோது கூட இந்த இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை, சந்தோஷம் உள்ள வாழ்க்கை, சமாதானம் உள்ள வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இயேசு அவரோடு கூட இருந்தார் தான், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவர்கள் பார்த்தா ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்றார். இன்றைக்கும் இந்த நாட்களில் அப்படி தான் நமக்கு, ஏன்ப்பா உனக்கு விசுவாசம்லாம் போயிட்டு, ஏன் காற்றை பார்க்குறேன், அங்கே சூழ்நிலையெல்லாம் பார்க்குறேன், பிரச்சனையெல்லாம் ஏன் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் உன்னை அருகில் இருக்கிறேன்ல அது பத்தாதா, சர்வத்தையும் ஆளு செய்கிற நான் இருக்கிறேன் பத்தாதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட தரிசனம் அந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்லாம் பிதா சரு வல்லவுடையவர், அவர் அண்ட சராசரத்தையும் வாழு செய்கிறவர், அவருடைய பாதுகாப்பில் நான் இருக்கிறேன், அவருடைய அரவணைப்பில் இருக்கிறேன், அவருடைய கண்காணிப்பில் இருக்கிறேன். ஆகையினால இந்த அண்ட சராசரத்தில் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அதனால்தான் தைரியம் அவர் சொன்னார், உங்களுடைய முடியெல்லாம் எண்ணி பிதா கணக்கு வச்சிருக்கிறான்னு சொல்லி. இந்த நாட்களில் நாமளும் இழைப்பாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கும் பிதாவுக்கும் இயேசுக்குள் ஒரு தொடர்பு எப்பொழுது தொடர்புட்டே இருக்கும். இந்த தொடர்பு உடையவராய் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்திருந்தார். அதனால தான் மிகுந்த தைரியமும் சந்தோஷமும் சமாதானம் நிறைந்தவராய் இருந்தார். அவர் மாம்சத்தில் இருந்தபடினாலே அவர் பாடுபட்டார் அவர், ஆனால் இருதயத்தில் அவருக்கு சந்தோஷம் இருந்தது. பிதாவுடைய சித்தம் செய்கிறோம், பிதாவுடைய சித்தம் செய்கிறோம்னு சொல்லி அவருக்கு பூரண சந்தோஷமும் சமாதானம் நிறைந்திருந்தது. ஆனால் வெளியரங்கமாய் அவருக்கு சரீரத்திலே வலி இருந்திருக்கும், அவர் நம்மித்தம் அவர் துக்கப்பட வேண்டியிருக்கும், பாடு அனுபவித்தவராக இருந்தார் வெளியரங்கமாய். ஆனால் இருதயத்தில் அவர் சந்தோஷம் இருந்தார், தெய்வ சித்தம் செய்வதற்கென்று இந்த பூமியில் அவர் பாடு அனுபவித்தார். அதே போல் அந்த பூமி நாட்களை நாமும் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சையும் சிலுவையில் அறியாத பட்சத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சபிக்கப்பட்ட உலகத்தை எப்பொழுதுமே சிலுவையிலே நாம் வைக்க வேண்டும், ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். இந்த முழு உலகமும் ஆண்டவரே சிலுவையில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உதாரணமாக கலத்தியரின் நிறுவம் 6 கலத்தியரின் புஸ்தகம் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தல்லாமல் வேறொன்றையும் குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் வழியின் ரகசியமே இதுதான். எப்பொழுதுமே இந்த சபிக்கப்பட்ட உலகத்தை அப்படியே சிலுவையில் வைத்து பார்க்குற ஒரு தரிசனம். ரெண்டாவது, இந்த முழு உலகத்துக்கும் நான் சபிக்கப்பட்ட நான் சிலுவையில் நான் அங்கேயே இருக்கணும். இதுதான் ரகசியம். இதை தான் நம்முடைய குருநாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் நாட்களில் சந்தோஷத்துக்கும் சமாதானத்தும் நிறைவாக இருந்தது. அவர் வழிந்து ஓடினது ஓடினது இதுதான் ரகசியம். ஏனென்றால் அந்த பூமியின் நாட்கள்லாம் வேறு வழி இல்லவே இல்லை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளருக்கு. இந்த நல்ல வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த பரம தரிசனம் எப்பொழுது கண்ணில் உண்டாக இருக்கட்டும். சபிக்கப்பட்ட உலகம்னு சொல்லி பார்க்கணும். காணுகிறதை பெற்றுக்கொண்டிருப்பதினாலே ஒருபோதும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைய முடியாது. இந்த மாய உலகத்தின் வாலிபர்கள், வாலிப சகோதரிகள், இளம் பிள்ளைகள் அவருடைய கண்களிலே பிசாசனை ஏமாற்றி வைத்திருக்கிறான். இதை நீ பெற்றுக்கொண்டால், எடுத்துக்கொண்டால் நீ சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி இன்னைக்கு இளம் வாலிபர்களை அவள் ஏமாற்றி வைத்திருக்கிறான் சத்ருவாகிய சாத்தான். அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, அழிந்து போகிற மாயைக்கு உட்பட்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்தை உலகத்துடைய அவர்கள் கண்கள் சிலுவையில் அறையப்படணும். ஏனென்றால் இந்த கண் உலகத்தின் பார்க்குற அந்த பார்வையில் அவர் மதிமயங்கி போயிருக்கிறார்கள். இதை பெற்றுக்கொண்டால் சந்தோஷம் வந்துவிடும் என்று சொல்லி உபாகம புஸ்தகத்தில் 28 ஒரு வசனம் இருக்கிறது. அதை சபிக்கப்பட்ட காரியங்களை குறித்து சொல்லப்படும். அந்த சபிக்கப்பட்ட காரியத்தில் ஒன்றோருக்கும், அதாவது கண் கண்டதிலே அவர்கள் மதிமயங்கி போயிடுவார்கள். சபிக்கப்பட்ட நிலைமையிலே கண் கண்டதிலே அவர்கள் மதிமயங்கி இருப்பார்கள். அதாவது 28 அதாவது உபாகம புஸ்தகம் 28:34 உன் கண்கள் காணும் காரியங்களே மதிமயங்கி போவாய். அதாவது இதை பெற்றுக்கொண்டாலோ, இந்த பெண்ணை அடைந்தாலோ, இந்த மாப்பிளை அடைந்தாலோ, இந்த மாதிரியான காரியத்தனை செஞ்சிட்டாலோ என்ன சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி மாம்சம் உலகம் பிசாசு சொல்லி அவங்களை ஏமாத்திக்கிறது. இது அவங்களை குருட்டாட்டம் அடைய பண்ணி பைத்தியமுடையதாய் பண்ணிவிடுறது. எல்லாம் அடைந்து கூட அவர்கள் உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சந்தோஷத்தின் சமாதானத்தின் வழி சிலுவையில் அறை உண்ட இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது. அந்த வழியாய் சென்றுதான் சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தவிர வேறு வழி இல்லவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், அதாவது யோவானதின சுவிசேஷம் 14 நாம் வாசிக்கிறோம். யோவானதின சுவிசேஷம் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல. உலகம் கொடுக்கிற வீடோ வாகனமோ வசதியோ அழகான மனைவியோ அழகான புருஷனோ நல்ல பணமோ இதனால உனக்கு ஒருபோதும் சமாதானம் வரவே வராது. பிசாசனை ஏமாத்துக்கிறான், ஜனங்களை ஏமாத்துக்கிறான், உலகத்து ஜனங்களை விட்டுவிடும். ஆனால் விசுவாசி என்று சொல்லுகிற இயேசுவின் சீஷர் என்று சொல்லுகிற ஜனங்களை பிசாசனை ஏமாத்தி வைத்திருக்கிறான். அதை கொடுத்து இதை கொடுத்து இதில் சமாதானமாரு சமாதானமாருன்னு சொல்லி மனசாட்சி மழுங்கி போய்விட்டது. ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்கிறேன், ஏன் இருக்குங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரில. அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை, இதை வச்சுக்க, அதை வச்சுக்க, இதை வச்சுக்கன்னு சொல்லி அவங்களை குருட்டாட்டம் அடைஞ்சிட்டான். சகோதர விக்டர் அவங்க சொன்னது போல இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசான அவன் மனக்கண்ணை குருடாக்கி வைத்து விட்டான். இதிலே திருப்தியாருன்னு சொல்கிறாங்க. விதவிதமான செல், விதவிதமான கேமராக்கள், இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட்டு, இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர், எத்தனையோ விதவிதமான விஞ்ஞான உலகப்புறத்தில் இளைஞர் வாலிபர்கள் சகோதரர்கள் சுயமாய் அவளை யோசித்து முடிவெடுக்கக்கூடாதபடிக்கு, சுயமாய் யோசித்து அவர்களோட சிந்திக்கக்கூடாதபடிக்கு அவருடைய மனதையும் சிந்தையும் வேறொரு பக்கமாக பிசாசனை திருப்பி விட்டான். எங்கேயோ இப்படி போய்விட்டாலும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி. அதனால் விழித்துக்கொள்வோம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்க நாம் விழித்துக்கொள்வோம். உண்மையான சந்தோஷம் சமாதானம், உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷம், எடுபடாத சந்தோஷம் சமாதானம் இயேசுவிடத்தில் மாத்திரமே இருக்கிறது, வேறு எங்கேயுமே இல்லை. இதை பெற்றுக்கொள்ளிருக்கு ஒரே வழி நேர்மையான இருதயம், உத்தம இருதயமுடையவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு, மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளும்படிக்கு என்னுடைய கண்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் அவர் ஊடுருவி பாய்கிறது. ஆனால் இந்த நாட்களில் நேர்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே எனக்கு உத்தம இருதயம் வேணாம், ஆண்டவரே எனக்கு கொடுக்குற நீங்கள் கொடுக்குற சந்தோஷமும் சமாதானம் வேணாம், ஆண்டவரே பாக்கி எல்லாத்தையும் வெறுத்துறேன். மோசையை கொடுத்தான காரியத்தான் நினைங்க, எனக்கு ஞாபகம் வருது. அவன் எகிப்து தேசத்தில் அவனுக்கு அந்த பார்வையனுடைய அரமனை, அங்கே ஆட்கள், அங்கே வெள்ளியும் தங்கமும் ஆயக்கலை அறுபதையும் கற்ற ஒரு மனுஷன், அந்த எகிப்தின் மேல் உள்ள பொக்கிஷத்தின் மேல் அவனுக்கு எல்லளவாயிலும் பற்றுதல் இல்லை. எகிப்தின் மேல் இருக்கிற அந்த பொண்ணும் வெள்ளி மேல் ஆளுகை மேல் அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு தரிசனத்தை கண்டு விட்டான் அவன். இதெல்லாம் அனித்தியமானது, அனித்தியமானது, எல்லாம் அழிந்து போகிறது. இந்த மாயையை கண்டு நான் ஒருபோதும் மயங்க மாட்டேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுத்து விட்டான். தேவன் அவனுடைய இருதயத்தை பார்த்தார். ஓ, என்னுடைய ஜனங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு அருமையான தாசன் சொல்லி அவனுடைய இருதயத்தை பார்த்தார் அவர். அப்படித்தான் அவனை அந்த அனித்தியமான உலக பொருட்கள் மேல் அவனுடைய இருதயம் இல்லாத தேவன் பார்த்து பெரிய ஒரு வேலையை, பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தினார். அப்படிதான் அருமையான சகோதர சகோதரிகளே, அனித்தியமான உலகத்தின் மேல், அனித்தியமான பொருட்கள் மேல் நம்முடைய இருதயத்தை, கண்களை பதித்து வைக்காமல் இருப்போமானால் தேவன் நம்மளை பார்த்து அவருடைய வேலைக்காக, அவருடைய சித்தம் செய்வதற்காக ஆட்களை எடுத்துக்கொள்வார். அதனால் வரப்போகிற நாட்டில் நம்முடைய தரிசனம் ஒன்றா இருக்கட்டும். காணுகிறதெல்லாம் ஒரு நாளைக்கு இல்லாமல் போகக்கூடியது, காணுகிறது எல்லாம் மறைந்து போகக்கூடியது, எல்லாமே காணுகிறது எல்லாம் இல்லாம போகுது. கடந்த நாட்கள் நானும் ஒரு பிரதர் பேசிட்டு வந்தோம். ஒரு அருமையான பாட்டி அம்மா கூணி குறுகி அப்படியே சும்மா துணி கட்டி உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா 45-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்லயே அழகான ஒரு ஸ்திரியார்னா அவங்க தான், இந்த ஊர்லயே அழகான ஸ்திரியார்னா அவங்க தான். அவங்களுக்கு அடுத்தபடிதான் பாக்கி எல்லாம். ஆனா இன்னைக்கு அவங்க அப்படியே கூணி குறுகி போய் அப்படியே ஒதுக்கி இப்போவும் இன்னும் செத்தவன் இருக்கிறாங்கன்னு சொன்னார். நான் அதை ஆவிக்குரிய பாடமா விட்டுக்கிட்டேன். இதே போலதான் காணுகிறதெல்லாம் ஒரு நாளைக்கு காணாமல் இல்லாமல் மறைஞ்சு போகக்கூடியது. இன்னைக்கு இருக்கிற அழகெல்லாம் அப்படிதான், அழகெல்லாம் அற்று போயிடும், உலகத்தினுடைய எழிலெல்லாம் ஏமாற்றிடும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே நீ ஜாக்கிரதையா இருந்துரு, எதையாவது பார்த்து ஏதாவது அடைந்து நம்ம சந்தோஷம் கிடைச்சு நினைக்காத. எடுபடாத ஒரே ஒரு சந்தோஷம், எடுபடாத சந்தோஷமும் சமாதானம் இயேசு என்ற ஒரு நபரிடத்துலாம் இருக்குது. அது நம்முடைய இருதயத்துக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இப்படியாக கொள்ளாத வரப்போற அந்த உலகத்தின் மத்தியில் தேவனுடைய சமூகம் நம்மளை வழி நடத்தட்டும், தேவனுடைய இளைப்பார்தல் நம்மளை வழி நடத்தட்டும். பெரியமானவர்களே, பிசாசன் அதை கொடுத்து இதை கொடுத்து நம்மளை சந்தோஷமா இருக்கும்படிக்கு நம்மளை ஏமாத்துகிறனா இருக்கிறான். ஆனால் ஒருபோது நம்ம விழித்துக் கொள்வோம், ஆண்டவரே உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் தான் எனக்கு வேணும், ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களை சித்தம் செய்யணும் ஆண்டவரே. ஒரே ஒரு தடவை நான் பிறந்திருக்கிறேன், ஒரே ஒரு தடவை இந்த பூமியில் நான் வாழ்கிறேன், இந்த பூமி விட்டு போறதுக்குள்ள உங்களை சித்தம் செய்யணும் ஆண்டவரே. அதான் நம்முடைய வாழ்க்கையின் தரிசனமா இருக்கும். இந்த உலகத்தை எப்பொழுதும் சிலுவில் அறையுண்டதா இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவரே நான் சபிக்கப்பட்டவன், நான் உலகத்தில் சிலுவையில் நான் இருக்கிறேன். ஆண்டவரே நம்முடைய கண்கள், ரெண்டு கண்கள் எப்பொழுதுமே இருக்கணும். உலகம் எனக்கு சிலுவை அறையப்பட்டதா இருக்கணும், நான் எப்பொழுதுமே சிலுவில் அறையப்பட்டவனா இருக்கணும். உலகத்துடைய கவர்ச்சி இழுப்புக்கெல்லாம் ஆண்டவரே நான் சிலுவில் இருக்க வேண்டிய மனுஷன். ஆண்டவரே உலகம் என்னை இழுக்கும் போதெல்லாம் சி இந்த உலகம் சிலுவை அறையப்பட்ட உலகம், இப்படி இருக்கும்போது சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். அது அது நம்மிடத்திலிருந்து அது இதில் வாசிக்கிறது போல ஆரோனுடைய சிரசிலிருந்து அவன் தாடி வழியாய் அங்கி வழியாய் வழிந்து அது அப்படியே ஓது போல்ங்கிறது போல் வாசிக்கிறது போல சந்தோஷமும் சமாதானமும் நம்மிலிருந்து அது அப்படியே வழிந்து ஓடி அனைவருக்கு பஞ்சமாக இருக்கிற இந்த உலகத்துக்கு ஓடும். பெரியமானவை நம்மளையும் தான் ஓடும். தேவன் வரப்போகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் வழியை சம்பாதித்து வைத்து விட்டார். இதை விசுவாசித்து நாம் ஒரு பற்றிக்கொள்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக.
பரிசுத்த ஆவியின்